नीलातुङ्गस्थनगिरितटी सुप्तमुद्भोत्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोज्येष्ठायाम् सृजनिगलितम् याबलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदम् भूय एवास्तु भूयः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमत् वरवरमुनये नमः। ஸ்ரீ வெங்கடகுருவே நமஹ. அடியார் குலாங்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இன்னோ திருவாடி பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்று ஸ்ரீயப்பதியாய் திருவைகுந்தத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானின் திவ்ய மகிஷிகளில் ஒருவளான ஆண்டாளுக்கு தன் மக்களான நம்மீது உள்ள மிக்க மிகு பிரேமையின் பெருமையை எடுத்துக் காட்டுகிறார் நம் கோவில் மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தினமாலையில். இப்படிப்பட்ட பெருமையை வாய்ந்த ஆண்டாள் திருபவதரித்த உத்கிருஷ்டமான மாதமான ஆடி மாதத்தில் அவளுடைய பெருமையை எடுத்துக்காட்டும் வாழி திருநாமத்துக்குள் அடங்கியுள்ள சில விசேஷ விஷயங்களை இன்று அடியேன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கோதையுடன் கூடிய கோபாலன் திருவடித் தாமரைகளுக்கும் திருப்பாவை ஜியரான இதிராஜர் திருவடித் தாமரைகளுக்கும் இதீந்திர பிரவணரான நம் கோவில் மணவாள மாமுனிகள் திருவடித் தாமரைகளுக்கும் அஸ்மதாச்சாரியரான தாசரதி ஸ்ரீ முதலியாண்டான் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு சிரசா தண்டம் சமர்ப்பித்து தொடங்குகிறேன். திருவாடி பூரத்தில் செகத்துதித்தாழ்வாழ்யே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழ்யேள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழ்யே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழ்யே ஒரு நூத்தி நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழ்யே உயிர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழ்யே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழ்யே வன் புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழ்யே என்று நம் தாயாரான கோதையின் பெருமையை வர்ணிக்கக்கூடிய இந்த வாழி திருநாமத்துக்கே நாம் பல்லாண்டு பாட வேண்டும் அல்லவா? திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே என்கிறார் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் தம்முடைய முமுட்சுப்படியில். ஆக திருநாமத்துக்குண்டான ஏத்தம் எப்படிப்பட்டது என்கிறதை நாம் அறியலாம். திருநாமத்துக்கே இவ்வளவு ஏத்தம் என்றால் அத்திருநாமத்தை கொண்டு அவதரித்த கோதைக்கு எவ்வளவு ஏத்தம்? இதை விவரிக்கிறது முதல்வரி. திருவாடி பூரத்தில் சகத் துதித்தாழ்வாள் ஏ, அவள் உதித்தாள். எங்கிருந்து உதித்தாள்? திருவைகுந்தத்திலிருந்து உதித்தாள். என்று உதித்தாள்? ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் உதித்தாள். ஆண்டாள் பிறந்த திருவாடி பூரத்துக்கு உண்டான சீர்மை ஒரு நாளை கொண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு என்கிறார் மணவாள மாமுனிகள். எப்படி ஆண்டாளுக்கு ஒப்பிட்ட சொல்லும்படியாக இன்னொருவர் இல்லையோ அதே போல திருவாடிப்பூரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லும்படியாக இன்னொரு நாள் கிடையவே கிடையாது என்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இவள் உதித்ததாலே ஆடிப்பூரம் திருவாடிப்பூரம் ஆகிவிட்டது என்கை. ஏன் உதித்தாள்? தன் மக்களான நமக்காக, நம்முடைய உஜ்ஜீவனத்துக்காக சகத்துதித்தாள். இப்படி நமக்காக உதித்தவள் என்ன செய்தாள் என்கிறதை வர்ணிக்கிறது அடுத்த வரி. திருப்பாவை முப்பதும் செப்பினாள் என்கிறார். அப்படி அவள் செப்பின திருப்பாவை முப்பதுக்கும் என்ன விசேஷம் உண்டு என்றால் பாத்து கங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிறார் நம் பூர்வாச்சாரியர்கள். அறியாத பிள்ளைகளோம் அன்பினாள் என்று அவளே தான் திருப்பாவையில் பாடுகிறபடியே ஞானசூன்யராய் இந்த சம்சார சாகரத்தில் ஆழ்ந்து கிடக்கும் நம்மை போன்ற சம்சாரிகள் சேத்தனர்கள் உஜ்ஜீவிக்க வேணும் என்று நினைத்து வேதமனைத்தையும் சாரமாக கொண்ட திருப்பாவை முப்பதையும் நமக்காக திருவாடிப்பூரத்தன்று செகத்துதித்து வந்து செப்பினாள் என்கிறார். எப்படி சகுத்துதைத்தாள் என்கிற அவருடைய அவதார ரகசியத்தை வெளிவிடுகிறது பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழ் ஏ என்கிற அடுத்தவரை. முன்பு திரேதாயுகத்திலே விதேக தேசத்தில் மிதிலை மாநகரில் ஜனக மகாராஜன் யாகசாலை அமைத்த பொருட்டு களைப்பை கொண்டு பூமியை உழுகையில் அவ்வுழுப்படைச்சாலையிலே ஸ்ரீதேவியின் அம்சமான ஒரு மகள் தோன்றா அவளை அவ்வரசன் தன் புத்திரியாக பாவித்து சீதை என்று திருநாமம் சாத்தி வளர்த்து வந்தான். அதுபோலவே பின்பு கலியுகத்திலே பாண்டிய நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் திருத்துழாய் பாத்தியமைத்தற் பொருட்டு களை கொட்டு கொண்டு திரு நந்தவனத்தை கொத்துகையில் அக்கொத்தின் நிலத்தில் ஸ்ரீதேவி பூதேவிகளின் அம்சமான ஒரு மகள் ஆடி மாதத்து பூர்வ பல்குனி நாளிலே தோன்றார் அவளை அவ்வாழ்வார் தமது மகளாய் பாவித்து கோதை என்று திருநாமம் சாத்தி வளர்த்து வந்தார். கையில் ஒரு சில்லிகாசும் இல்லாத ஒருவனுக்கு ஒரு பெருநிதி கிடைத்தால் எப்படி சந்தோஷிப்பானோ அதே போல அப்பெண்ணருங்கலத்தை கண்டவளவிலே பெருங்களிப்பு கொண்டு மிக அருமையாக ஷீராட்டி பாலாட்டி தாலாட்டி பாலூட்டி பாலித்து வந்த பட்டர்பிரான் அவளுக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து பரம ஜானத்தை போத்தினார் என்று அவருடைய அவதார ரகசியத்தை வெளியிடுகிறார் ஸ்ரீ ஊவே பிரதிவாதி பயங்கரா காஞ்சி அண்ணன் சுவாமி தம்முடைய ஆண்டாள் வைபவம் என்கிற உரையில். ஆக இப்படி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக வளர்ந்த கோதை தந்தை முதலியோர் கண்டு வியக்கும்படி இளமை தொடங்கி எம்பெருமான் பக்கலிலே பக்தி பெரு வேட்கை கொண்டு அவனையே தான் மனம் செய்து கொள்ள கருதி கண்ணபிரானுடைய மகிமைகளையே எப்பொழுதும் சிந்தித்தல் துதித்தல் செய்து வந்த அச்சுரிக்குழல் கோதை அவனை அடைய வேண்டும் என்று திருப்பாவை என்கிற பாவை நோம்பை கொண்டு அவனை அடைவதற்கான சுலபமான மார்க்கத்தை தன் மக்களான நமக்காக அனுஷ்டித்து காட்டினாள். ஆக திருவாடிப்பூரத்தன்று சகத்துதித்து பெரியாழ்வார் பெற்றெடுத்து வளர்த்து வந்த பெண் பிள்ளையான கோதை நமக்காக திருப்பாவை முப்பதும் செப்பினாள் என்கை. இப்படிப்பட்ட பெருமையை வாய்ந்த கோதை வாழியே 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 என்று பல்லாண்டு பாடுகிறார். பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக அவதரித்தவள் பெரும்பூதூரில் அவதரித்த மாமுனி அதாவது எத்திராஜ ராமானுஜருக்கு எப்படி பெண் பிறந்தவளாக ஆக முடியும்? இவள் அவதரித்த பிற்பாடல்லவோ அவர் அவதரித்தார் என்கிற சந்தேகத்தை எழுப்பி அதற்கு சமாதானத்தையும் அழைக்கிறார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். இந்த வரைக்குள் அடங்கிய ரகசியத்தை அறிய வேண்டும் என்றால் இதற்கு முன்புள்ள வரி அதாவது 143 உரைத்தாழ்வாழியே என்கிற வரியை பற்றி முதலில் சிந்தித்து அதற்குண்டான அர்த்த விசேஷத்தை புரிந்து கொண்டு பிற்பாடு இந்த வரியை பற்றி சிந்திக்கலாம். தன் திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் இடத்திலிருந்து கண்ணன் கோபாலன் வைபவத்தை கேட்டு வளர்ந்து வந்த கோதை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கித்தியே என்று திருவேங்கடத்தில் எழுந்தொருளியிருக்கும் எம்பெருமானை தான் அடைய வேண்டும் என்று துதித்து நின்ற கோதை அவனை அடைவதற்கு சகலவித முயற்சிகளையும் செய்கிறார். இத்தை நாச்சியாய திருமொழி என்கிற 143 பாசுரங்களை கொண்ட திவ்ய கிரந்தமாக அருளி செய்கிறாள். முதலில் வடக்கு திருமலையில் நின்று சேவை சதித்துக் கொண்டிருக்கும் திருவேங்கடமுடியான் இடத்தில் சென்ற அவருடைய நெஞ்சம் பிற்பாடு தெற்கு திருமலைக்கு திரும்பியது. தெற்கு திருமலையான மலிருஞ்சோலையின் தன் வடிவளகோடே சேவை சதித்துக் கொண்டிருக்கும் மலிருஞ்சோலை மணாளனை கோதை தன் தந்தையாரை போன்றவே பெரிதும் விரும்பி அவனுடைய வடிவளகை தினவடங்கு அனுபவித்த போது நாறு நரும் பொழில் மாறினும் ஜோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ என்று பாடினாள். அத்தோடு நில்லாமல் இன்று வந்தித்தனையும் அமுது செய்திடப்பெரில் நானும் 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் என்று தன் பாரிப்பை நித்திய கைங்கரிய பரமாக பெரிதாக்கி காட்டினாள். கோதையுடைய இந்த பாரிப்பை அவருடைய விருப்பத்தின்படியே தம் திருவுள்ளத்தில் கொண்டார். பெரும்போதில் அவதரித்த மாமுனிகளான நம் எத்திராஜ ராமானுஜர் அவருடைய இந்த கைங்கரியா பேச்சையை நிறைவேற்றுவதற்காகவே மாலிரஞ்சோலைக்கு சென்று 100 தலா வெண்ணையும் 100 தலா அக்கார அடிச்சலையும் சமர்ப்பித்து அவனை அமுது செய்ய வைத்து பிற்பாடு இந்த கைங்கரியம் நித்தியமாக நடக்கும்படி 100 தலா உற்சவமாக நியமித்து தொடக்கி வைத்தார். இப்படி கோதையின் பாரிப்பை திருமாலிரஞ்சோலையில் நிறைவேற்றிய பின் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று சேவித்து நின்றார். எதிராத ராமானுஜரை கண்டு வாரும் எம் மன்னரே என்று அத்தியந்த பிரேமையோட வரவேற்றுக் கொண்டு அனுகிரகித்தார் கோலை. தன்னுடைய பாரிப்பை திருவுள்ளத்தில் கொண்டு தனக்கு முன்பிறந்தவர் செய்யக்கூடிய கடுமையாக அதை பாவித்து நிறைவேற்றி வந்த எதிராஜ மாமுனியை தனக்கு முன்பிறந்தவராக திருவுள்ளம் கொண்ட ஆண்டாள் அவருக்கு தமது அண்ணன் ஸ்தானத்தை கொடுத்து அனுகிரகித்தருளினாள். அது மட்டுமல்லாமல் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று தொடங்கி பிற்பாடு பின்வாங்கிய முதல கவிகள் தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி என்று நம்மாழ்வாரை சார்ந்து நின்றார். அதே போல நாகநமிஷை நண்பர் செல்வர் பெரியர் என்று தொடங்கி அதை பின்வாங்கின கோதை எம்பெருமானை விட்டு வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் கோதை சொல் என்று பெரிவாள் பெரியாழ்வாரையே தஞ்சமாக பற்றி விஷ்ணு சித்தர் வல்லபரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே என்று அதாவது அடியவருக்கு ஆட்படும் சர்ம பருவ நிஷ்டையை மேற்கொண்டாள். அடியார் கடியார் கடியார் கடிமை என்கிற மதுர கவிகள் மற்றும் கோதையின் வழியையே எதிராஜரும் பின்பற்றினார். இத்தால் தனக்கு கூட பிறந்தவளுடைய திருவுள்ளத்தை புரிந்து கொண்டு அவள் கூடவே செல்லும் பிராதாவை போல எதிராஜர் அவள் சென்ற பாதையை தம்மதாக்கிக் கொண்டு அவள் அருளி செய்த திருப்பாவையை முக்காலமும் அனுசந்தித்து திருப்பாவை ஜீயர் என்கிற பெருமையை பெற்றார் மற்றும் கோதையின் பிராதாஸ்தானத்தில் நின்றாள். ஆகையார் பெரும்பூதூர் மாமுனிக்கு இவள் பின்பிறந்தவளாக ஆகிவிட்டாள் என்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இப்படி பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழே என்று அவளுக்கு பல்லாண்டு பாடுகிறார். உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே என்கிறார். தாமுகக்கும் தம் கையில் சங்கமே போலாவோ என்று தொடங்கி 10 பாசுரங்களை காவிரி நடுவில் வீற்றிருக்கும் அரங்கனுக்காக பாடினாள் கோதை. இந்த பாசுரங்களில் தனக்கு அரங்கன் மீது உள்ள அளவற்ற பேமத்தை காட்டிக் கொடுத்தாள். இதில் விசேஷமாக 11ஆம் திருமொழி 8ஆம் பாசுரத்தில் தனக்கும் அரங்கனுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்னுமதையும் தான் கோதையாக அவதரிப்பதற்கு காரணமென்ன என்கிற தன்னுடைய அவதார ரகசியத்தையும் வெளியிட்டருளினாள். பாசி தூர்த்து கிடந்த பார்மகர்க்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலாம் பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே என்று பாடுகிறாள் ஆண்டாள். ஸ்வேதவராக கல்பத்தின் ஆதியிலே ஹிரண்யனால் அகப்பட்டு பாசி தூர்த்து கிடந்த பார்மகளான பூமி பிராட்டியை ரட்சிக்கும் ஹேதுவாக அவருடைய பிரார்த்தனைக்கு இறங்கி வராக அவதாரம் எடுத்தான் எம்பெருமான். மானமிலாம் பன்னியாம் தேசுடைய தேவர் என்கிறாள் ஆண்டாள். மானமிலா பன்றி என்பதற்கு அபிமானம் இல்லாதா என்று பொருள் கொள்ள வேண்டும் என்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அபிமானம் என்றால் கர்வம் அகங்காரம். தேவர்களுக்கு தேவனான எம்பெருமான் தான் பெரியவன் என்கிற அபிமானம் தொழுது கூட இல்லாமல் அவளை காப்பாற்றுவதற்காக தன்னை தாழ்த்திக் கொண்டு பன்றியாக வந்ததால் அவனை மானமிலாம் பன்னியாம் என்கிறாள். அப்படி பன்றியாக அவதரித்த வராகனுடைய திருமேனியிலே தன்னுடைய சர்வேஸ்வரத்வம் என்கிற வாசனை துளிது கூட வாராத படியென்றோ இவன் அவதரித்தான். மற்ற பன்றிகளுக்கு இவனும் நம் கூட்டத்தில் ஒருவனே என்று இவனுடன் சேர்ந்து இருக்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி அவதரித்ததால் வராகனிடத்தில் விசேஷமான பிரேமம் ஆண்டாளுக்கு. இப்படிப்பட்ட தேஜோமயனான வராகன் அன்று சேத்தனர்களுடைய விஜுவிக்கைக்காக பூமி பிராட்டியின் ஆசையின்படி அவளுக்கு மூன்று உபாயங்களை உபதேசித்தான். வாயாலே எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடுவது, மனத்தாலே எம்பெருமானுடைய திருவடி தாமரங்களை தஞ்சம் என்று அனவரத்தம் சிந்திப்பது, கையாலே புஷ்பங்களை கொண்டு அவனுக்கு அர்ச்சனை செய்வது. அதாவது மனம், மொழி, மெய் என்கிற கரணத்திரயத்தாலும் அவனுக்காகவே கைங்கரியம் பண்ணி உஜ்ஜீவனத்தை அடைவதற்கான வழியை ஒரு சிஷ்யாய், தாசியாய், பக்தையாய் அவனிடத்தில் கேட்டு அறிந்த பூமி பிராட்டி அத்தை அனுஷ்டித்து காட்டி தன்னுடைய மக்களான நம்மை உஜ்ஜீவித்து வைப்பதற்காகவே ஜாதம் வைதிக விஷ்ணு சித்தனையம் என்று திஜகுல திலக்கரான பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக வந்துவித்தாள். குழந்தை கிணற்றில் விழுந்தால் அக்குழந்தையை ரட்சிக்கும் ஹேதுவாக தானும் ஒக்க குதிக்கும் தாயாரை போல பூமி பிராட்டி ஆண்டாளாக வந்து பிறந்தாள். வராகனிடத்தில் தான் கேட்டு அறிந்ததை திருப்பாவையாக வெளியிட்டருளினாள். அவனுக்கு பாமாலேயும் பூமாலேயும் கட்டி சமர்ப்பித்து சுடி கொடுத்த சுடற்கொடியானாள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் தீயினில் தூஷாகும் ஷப்பு என்று பாடினாள். பிற்பாடு நாய்ச்சியார் திருமொழியில் இப்படி அரியார்களுக்காக தன்னை தாழ்த்திக் கொண்ட மீனால் தேசுடைய தேவனானான் அவன் என்கிறாள். தேசுடைய தேவன் அதாவது தேஜஸ்ஸை உடைய தெய்வமான வராகனின் வார்த்தைகள் என் நெஞ்சிலிருந்து பேர்க்கவும் பேராதவை என்கிறாள். அதாவது மெய்மைப்பெரு வார்த்தையான கிருஷ்ணசர்ம ஸ்லோகத்தை காட்டிலும் கொல்லை இறக்கியை மூக்கருந்திட்ட குமரனார் சொல் எனப்படும் ராமச்சர்ம ஸ்லோகத்தை காட்டிலும் மானமிலா பன்றியான வராகனின் வார்த்தைகளே முயன்று என் நெஞ்சை விட்டு போக பார்த்தாலும் பேரமாட்டாதவை என்கிறாள். அன்று தன்னை ரட்சிக்கைக்காக மாசுடம்பில் நீர்வார பன்றியாக குதித்த அந்த வராகனே இன்று திருவரங்கத்தில் வீற்றிருக்கும் தேசுடைய தேவரான திருவரங்க செல்வனார் என்கிறாள் ஆண்டாள். தன் திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் அவளிடத்தில் நீ யாருக்கு வாழ்க்கைப்பட விரும்புகிறாய் என்று கேட்க, மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று சொல்ல, பின்னை யாரை மனம் புரிய விரும்புகிறாய் என்று கேட்க, பெருமாளுக்கே உரியவளாக இருக்கிறேன் என்று கட்டுரைத்தாள். இதை கேட்ட விஷ்ணு சித்தர் 108 திருப்பதிகளில் உள்ள எம்பெருமான்களில் யாருக்கு வாழ்க்கை துணையாக துணிகிறாய் என்று கேட்க, அதற்கு கோதை, அந்த 108 பெருமாளுடைய வைபவத்தை நீங்கள் எடுத்துரைத்தால் எனக்கு அவர்களில் யாரை தேர்ந்தெடுக்க வேணும் என்று நான் முடிவு செய்ய முடியும் என்று சொல்ல, பெரியாழ்வாரும் அப்படியே எடுத்துரைக்க, அதை கேட்ட கோதை, வடமதுரையில் எழுந்தருளியுள்ள கண்ணப்பிரானது வரலாறை கேட்டவளவிலே முயல் சிரிப்பும் திருவேங்கட முடியானது வரண்முறையை செவியேற்ற பொழுது முகமலர்ச்சியும் திருமாலிருஞ்சோலைமலை அழகரது வடிவலையை அறிந்த மாத்திரத்தில் மனமகிழ்ச்சியையும் பெற்று ஸ்ரீரங்கநாதனது மகிமை செவிப்பட்ட உடனே அளவற்ற ஆனந்தம் அடைந்து நிற்க, அப்பொழுது அந்தந்த திருப்பதி எம்பெருமான்கள் எல்லாரும் இவளது சுயம்பரத்தை உத்தேசித்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளி இவளது ஞானக்கண்ணுக்கு அதாவது இவளுக்கு மட்டுமே தெரியும்படியாக தோன்றின காலத்தில் இவள் அவர்களில் ரங்கநாதனிடத்திலே மனத்தை செலுத்தி அவனுக்கே தன்னை மணமகளாக நிச்சயித்து அவனையே சர்வகாலமும் சிந்தித்திருந்தாள். அன்று வராகனாக தன்னை ரட்சித்தவனே இன்று தேஜசுடைய தேவனாக திருவரங்க செல்வனாக வீற்றிருக்கிறான். நான் அவனையல்லாது வேறு யாரையும் மனம் புரிய மாட்டேன் என்று அவனிடத்தில் தன் உயிரை செலுத்தி இருந்தாள். மத்தலங்கொட்ட வரிசங்கம் நின்றூதா முத்துடைத்தாம் நிறை தார்ந்து பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பத்தா கனாக்கண்டேன் தோழினான் என்று அவனை மனப்புரிந்தவாறு தன் கனக்கண்டதை நாய்ச்சியார் திருமொழியில் வாரி வர்ஷித்தாள். இத்தையறிந்த ஆழ்வார், நம்பெருமாள் இவளை திருமணம் புரிதல் கைகூடுமோ என்று சிந்தித்திருக்கும் காலத்தில் திருவரங்க செல்வன் இவருடைய ஸ்வப்னத்திலே எழுந்தருளி உமது திருமகளை கோவிலுக்கு அழைத்து வாரும், அவளை யாம் அங்கீகரிப்போம் என்று அருளி செய்யா, அதனால் விஷ்ணு சித்தர் வியாக்குலம் நீங்கி மனமகிழ்ந்தார். பின்பு ஸ்ரீரங்கநாதன் ஸ்தனீகர் முதலியார் கோவில் பரிஜனங்களுடைய கனவில் தோன்றி, நீங்கள் சகல மங்கள வாத்தியங்களோடும் சத்திர சாமரங்களோடும் நமது நவரத்தின பல்லக்கையும் உடன் கொண்டு வில்லிபுத்தூருக்கு சென்று ஆண்டாளை பல்லக்கில் ஏற்றி அழைத்து வாருங்கோள் என்று கட்டளையிட்டான். அவ்வாறே எல்லா பரிகரத்தாரும் சென்று பெரியாழ்வாரிடத்தில் நெம்பெருமாளது அருளிப்பாட்டை விண்ணப்பம் செய்ய, இதை கேட்ட பெரியாழ்வாரும் மிகவும் சந்தோஷித்து வடம்பெரும் கோயிலானிடத்தில் அனுமதி பெற்று ஸ்ரீரங்கத்துக்கு பிரயாணம் கைக்கொண்டார். சகல வைபவத்துடன் மணிச்சிவிரியில் எழுந்துருள பண்ணி மங்கள வாத்திய கோஷத்துடனே, ஆண்டாள் வந்தாள், சூடி கொடுத்த சுடற்கொடி வந்தாள், திருப்பாவை பாடின செல்வி வந்தாள், பட்டற்பிரான் புதல்வி வந்தாள் என்று பல திருச்சின்னங்கள் பணிமாறா மைக்காப்பாளருடன் சூழ்ந்து நிற்க அழைத்து வந்து திருவரங்க பெரிய கோயிலை அடைந்து பெருமாளுடைய முன்மண்டபத்திலே அப்பிராட்டியை நிறுத்தி பெருமாளை சேவிக்க பண்ணுவிக்கையில், அத்திருமாலின் திவ்ய சௌந்தரியம் இரும்பை காந்தம் இழுக்கின்றவாறு போல ஆண்டாளை கவரத் தொடங்கி, அதனால் சுழிக்கொடுத்த நாச்சியார் சிலம்பார்க்க சீரார் வளையொழிப்பா கொடியேறிடையாடா காதளவு மூடி கயல் போல் மிளரும் கடைக்கண் பிளரா அன்னமென்னடை கொண்டு அருகில் சென்று ஆனந்த கடலில் ஆழ்ந்து திருவரங்கன் திருவடி வருது கருதி நாகபரியங்கத்தை மிதித்தேறி நம்பெருமாள் திருமேனியில் ஐக்கியமானாள். ஆகா, இப்படி தன்னுடைய உயரை உகந்து, அதாவது மிக்க சந்தோஷத்துடன் ஆசையுடன் அரங்கனுக்காக கொடுத்து அவனிடத்திலே ஐக்கியமானாள் என்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஆகையால் உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாழ்வாள் ஏ என்று அவளுக்கு பல்லாண்டு பாடுகிறார். மறு ஆறும் திருமல்லி வளநாடி வாழ் ஏ என்கிறது வாழ்திருநாமத்தின் அடுத்த வரி. அதாவது திருமல்லி என்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அது கிராமமாக இருந்தாலும் அங்கு வளர்ச்சிக்கு ஒரு குறையும் கிடையாது. எவ்விடத்தில் பட்டர்பிரானும் அவருடைய திருக்குமாரத்தியான ஆண்டாளும் இருக்கிறார்களோ அவ்விடத்தில் வளர்ச்சிக்கு, அதாவது சம்பத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ஒரு குறையும் வாராதிரே என்கிறார் நம் பூர்வாச்சாரியர்கள். இப்படிப்பட்ட ஐஸ்வர்ய சமிருத்தியுடன் கூடின மல்லி நாடில் அவதரித்த ஆண்டாள் வாழ்வே என்கிறார். வளநாடில், அதாவது சமிருத்தி நிறைந்த நாடில் அவள் அவதரிக்கவில்லை. அவள் அவதரித்ததாலே அந்த நாடு வளநாடாயிற்று என்கை. ஆக வளநாடி என்கிறது ஆண்டாளை குளிப்பிட்டு சொல்லுகிறது என்கை. ஆக அந்த மல்லி நாடுக்கு சமிருத்தியை பெற்றுக் கொடுத்த வளநாடி, அதாவது ஆண்டாள் வாழியே என்று அவளுக்கு பல்லாண்டு பாடுகிறார். வன்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே என்கிறது வாழி திருநாமத்தின் கடைசி வரி. ஸ்ரீபதியாய் ஸ்ரீ பூமி நீலா என்கிற மூன்று பிராட்டிமார்களோடு திருவைகுந்தத்தில் எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான். அவனுடைய அன்று அந்த மூன்று பிராட்டிமார்களுக்கும் பிராதான்யத்தை கொடுக்கிற மூன்று கஷேத்திரங்கள் உள்ளன. திருவள்ளரை ஸ்ரீதேவிக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர் பூதேவிக்கும், திருநறையூர் நீலாதேவிக்கும் பிராதான்யத்தை கொடுக்கக்கூடிய கஷேத்திரங்களாக திகழ்கிறது. ஆக பூமி பிராட்டியான ஆண்டாளுக்கு பிராதான்யத்தை கொடுக்க கஷேத்திரம் என்கிற பெருமையை வாய்ந்த புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படியல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவுபதரித்து அதற்கு கஷேத்திர பெருமையை கொடுத்தவள் ஆண்டாள். ஆகையாலே வன்புதுவை நகர் கோதை என்கிறார். தன் புதுவை பட்டன் என்று எப்படி அவருடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வா திருமொழியில் தாமே சொல்லுகிறபடியே அவருடைய சுரூபத்துக்கு நிரூபகமாக இருக்கிறதோ, அதே போல அன்னப்பறவையைப் போல மென்னடையை உள்ள இவளுக்கும் தன் திருத்தகப்பனாரால் திருவோதரித்த ஊரு, அவருக்கு பேரை பெற்றுக் கொடுத்த ஊரு இவளுக்கும் நிரூபகமாகிறது. ஆகையால் வன்புதுவை நகர் கோதை என்கிறார். மலர் என்றால் புஷ்பம். செண்பக மல்லிகையோடு செங்கலன் ஈரிருவாட்சியாலும் என்று பெரியாழ்வார் திருமொழியில் தன் திருத்தகப்பனார் சொல்லுகிறபடியே நல் வாசனைகளை கொண்டார் ஆராய்ந்த புஷ்பங்களைக் கொண்டு அவனுக்கு பூமாலையை கட்டினா போலே வேதங்கள் என்கிற நந்தவனத்திலிருந்து ஆய்ந்த மலர்களை கொண்டு திருப்பாவை மட்டும் நாயச்சியார் திருமொழி என்கிற பாமாலையை கட்டி எம்பெருமான் கண்ணன் கோபாலனுக்கு சமர்ப்பித்தாள். ஆகா சுடி கொடுத்த சுடற்கொடியான கோதையின் தூய்மையான சகலவேதசாரமான அந்த மலர் பதங்கள் வாழியே என்று ஆண்டாள் அனுகரித்த பாமாலைக்கு பல்லாண்டு பாடி வாழ்த்திருநாமத்தை முடித்துக் கொள்ளுகிறார். இப்படி திருவாடிப்பூரத்தில் நமக்காக சகத்துதித்தார் ஆண்டாளின் பெருமையை வைபவத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கும் இந்த வாழ்த்திருநாமத்தை அருளி செய்தார் வேதப்பிரான் பட்டர் திருவடித்தாமரைகளுக்கும் இந்த வாழ்த்திருநாமத்தை நித்தியானுசந்தானம் பண்ணும்படி நடத்து வந்தார் நம் பூர்வாச்சாரியர்களின் திருவடித்தாமரைகளுக்கும் மலர்பதங்களை அருளி செய்தார் கோதையின் திருவடித்தாமரைகளுக்கும் இந்த மலர்களை மலர வைத்தார் கண்ணன் கோபாலன் திருவடித்தாமரைகளுக்கும் இந்த மலர்பதங்களை முக்காலமும் அனுசந்தித்து வந்தார் திருப்பாவை ஜியரான பெரும்பூதூர் மாமனிகளின் திருவடித்தாமரைகளுக்கும் ராமானுஜ பாதுகையாக திகழும் அஸ்மதாச்சாரியரான தாசரதி முதலியாண்டான் சுவாமியின் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். அடியேன் ராமானுஜதாசி கிருஷ்ண தபஸ்வினி. ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியே கோதாயே நித்தியமங்கலம் ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்.